We have been trying to understand God's way.
தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
And to learn God's way, we have to unlearn our own way.
நாம் கற்றுக்கொண்ட வழிகளை நாம் கற்று அவிழ்க்க பிரயாசப்படும் பொழுதுதான் தேவனுடைய வழிகளை நேர்த்தியாக கற்றுக்கொள்ள முடியும்.
We saw that verse which says that there is a way that appears right to a man, but it leads to death.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் உண்டு, அவைகளின் முடிவோ மரணம் என்று நாம் வாசித்தோம்.
So a lot of things that appear to be right to us are wrong.
நம்முடைய பார்வையிலே செம்மையாக சரியாக தோன்றுகிற காரியங்கள் தேவனுடைய பார்வையிலே தவறாக இருக்க முடியும்.
And if we are humble, we will acknowledge that.
நாம் உண்மையிலே தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் அதை நாம் நேர்த்தியாக ஒத்துக்கொள்வோம்.
You know, if we see how Jesus struggled for 1 hour in Gethsemane to know what was the Father's perfect will.
கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு மணி நேரம் போராடி ஜெபித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடிப்பது அவசியமாக இருந்தது.
Even though he was without sin.
அவரிடத்தில் பாவம் ஒன்றும் காணப்படாதிருந்தும் அவருக்கு அவ்வளவு கடினமாக இருந்தது.
And there was a desire in him which he was praying about and finding out, is that the Father's will or not?
அவருடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சியும் கதறுதலும் இருந்தது, இது கர்த்தருடைய சித்தம் தானா, பிதாவுடைய சித்தம் தானா என்று கண்டுபிடிக்கும்படியாக.
There's nothing wrong in having a desire.
அப்படி தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தாவம் இருப்பது மிகவும் நல்லது, அதுல தவறு ஒன்றும் இல்லை.
Because what Jesus was desiring there was fellowship with the Father.
அங்கு இயேசு கிறிஸ்து தேடிக் கொண்டிருந்தது பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை அவர் கட்ட வேண்டும் என்று சொல்லிதான்.
And he knew that in a few hours that fellowship will be broken.
இன்னும் சில மணி நேரங்களிலே பிதாவோடு அவர் வைத்திருந்த ஐக்கியமானது துண்டிக்கப்பட போகிறது என்று அவர் மிக தெளிவாக அறிந்திருந்தார்.
Because he would carry the sins of the world.
ஏனென்றால் உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் அவர் தன் மீது சுமக்க வேண்டியது அவசியமாக இருந்ததை அவர் அறிந்திருந்தார்.
So he was praying, isn't there some other way?
ஆகவே அவர் ஜெபித்தார், இதை தவிர்க்கும்படியாக வேறு விதமான வழி உண்டா என்று அவர் பிதாவிடத்திலே போராடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
He wasn't praying selfish prayers like many of us pray.
நம்மில் அநேகர் ஜெபிப்பது போல அவர் சுயநலமான ஒரு ஜெபத்தை அந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கவில்லை.
You know, some boy wants to marry some girl.
ஒரு வாலிபன் ஒரு வாலிப ஸ்திரியை திருமணம் பண்ண விரும்பினால்,
Praise, oh God, please, please, please give me that girl.
ஆண்டவரே, தயவு செய்து, தயவு செய்து, தயவு செய்து அந்த பெண்ணை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி உடாப்படியாக ஜெபிப்பது போல,
Maybe just his own desire.
அவர் அந்த மனிதன் தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
You can't compare that with Jesus praying in Gethsemane for 1 hour.
கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்தை இந்த வாலிபன் ஜெபிக்கிற ஜெபத்தோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது.
Jesus was not praying for his own desire.
இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அங்கு ஜெபித்தார் என்று சொல்ல முடியாது.
Father, don't let my fellowship with you be broken.
பிதாவே, உம்மோடு நான் வைத்திருக்கின்ற ஐக்கியமானது தடைபட்டு விடக் கூடாது, அதுக்காக வேறு வழி உண்டா என்று சொன்னால் அவர் ஜெபித்தார்.
That's a good prayer to pray.
அது ஒரு நல்ல ஜெபமானது.
Don't let my fellowship with you be broken.
உம்மோடு நான் வைத்திருக்கிற ஐக்கியம் ஒரு நாளும் துண்டிக்கப்பட கூடாது என்று ஜெபிப்பது நல்ல காரியம்.
For us, it is never God's will that fellowship should be broken.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட தேவனோடு நாம் வைத்திருக்கிற ஐக்கியம் ஒரு பொழுதும் துண்டிக்கப்படவே கூடாது.
But for him,
ஆனால் அவருக்கு,
because of our sin,
நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக,
it had to be broken.
அந்த ஐக்கியமானது துண்டிக்கப்பட வேண்டியது அவசியமா இருந்தது.
He was the only one who ever had to pray like that.
அப்படியாக ஜெபிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் உண்டு என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
No human being ever has to pray like Jesus prayed in Gethsemane.
கெத்செமனேல ஜெபித்தது போல எந்த ஒரு மனிதனும் அப்படியாக ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
What was he praying?
அவர் எதுக்காக ஜெபித்தார்?
Oh Father, don't let my fellowship with you be broken.
ஆண்டவரே, பிதாவே, உம்மோடு உள்ள ஐக்கியம் எனக்கு துண்டிக்கப்பட கூடாது.
Do I have to drink this cup that my fellowship will be broken in a few hours?
இப்படியாக ஒரு கசப்பான பாத்திரத்தை நான் பானம் பண்ண வேண்டுமா? இப்படி பானம் பண்ணி உம்மோடு உள்ள ஐக்கியம் துண்டிக்கப்பட வேண்டுமா?
Father said, yeah, it has to be broken.
ஆமா, நிச்சயமா துண்டிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது.
But Father will never say that to us.
ஆனால் பிதா ஒரு நாளும் நம்மை பார்த்து அப்படி பதில் சொல்லவே
மாட்டார். He will never say to us, fellowship has to be broken between you and me.
உனக்கும் என்னும் எனக்கும் உள்ள தொடர்பு ஐக்கியமான துண்டிக்கப்பட வேண்டும் என்று பிதா ஒரு நாளும் நம்மை பார்த்து சொல்லவே மாட்டார்.
The type of struggle Jesus had in Gethsemane, no human being ever had or will have.
கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து போராடின அந்த போராட்டம் எந்த ஒரு மனிதனும் இதுவரை போராடினதில்லை, இனிமேல் போராட போவதும் இல்லை.
There he was struggling about carrying our sin.
அங்கு அவர் நம்முடைய பாவத்தை சுமக்க போறது நிமித்தமாக வருகிற அந்த ஒரு ஐக்கிய துடிப்பை அவருக்கு குத்தி
ஜெபிக்கிறார்.
பிதாவே, இந்த கசப்பான பாத்திரத்தை நான் பானம் பண்ண வேண்டுமோ என்று ஜெபிக்கிறார்.
And you know, I can imagine, supposing the father said like this,
பிதா இப்படியாக அவரை சொல்லியிருப்பார் என்று கற்பனை பண்ணி பாருங்களேன்
நினைக்கிறேன்.
மகனே இந்த பாத்திரத்தை நீ பானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ இதுவரை ஒரு பாவமும் செய்யவில்லை. நீ நேரடியாக பரலோகத்துக்கு வந்துவிடலாம்.
But then all those people in Tamil Nadu will go to hell.
ஆனால் இந்த தமிழ்நாட்டில் காணப்படும் இந்த ஜனங்கள் எல்லாம் நரகத்துக்கு செல்லுவார்களே.
ஓ
அப்படியானால் வேண்டாம்.
ஓகே then I will drink the cup for them.
அப்படியானால் அந்த கசப்பான பாத்திரத்தை நான் பானம் பண்ணுவேன்.
There you see the love of Jesus for you.
அங்குதான் இயேசு கிறிஸ்து உங்கள் மீது பாராட்டின அன்பு நிரூபிக்கப்படுகிறது.
That is where I saw it for the first time.
அங்குதான் என் மீது தேவனுக்கு இருக்கிற அன்பை நான் ஆழமாக முதன்முதலாக பார்த்தேன்.
I was seeking the Lord once.
நான் ஒருமுறை இப்படியாக தேவனை நோக்கி தேடினேன்.
Lord, what was that cup you were trying to avoid drinking in Gethsemane?
Gethsemane தோட்டத்திலே நீ பானம் பண்ண விரும்பமில்லாத இருந்த அந்த பாத்திரம் என்ன ஆண்டவரே என்று சொல்லி நான் இயேசு
கிறிஸ்துவிடம் கேட்டேன். I had never heard a message on it, never read a book on it.
இதை குறித்து இந்த பாத்திரத்தை குறித்து இதுவரை ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டதில்லை. இதுவரை ஒரு புத்தகத்தை நான் வாசித்ததில்லையே.
No preacher ever told me what that cup was.
அந்த பாத்திரம் என்றால் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி ஒரு பிரசங்கியாரும் எனக்கு சொன்னதில்லையே.
I said, Lord, tell me what was that cup.
ஆண்டவரே அந்த பாத்திரத்தினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நான் இயேசு கிறிஸ்துவை கேட்டேன்.
That is when I understood.
அதை கேட்கும் பொழுதுதான் அவருடைய வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டேன்.
The cup was
அந்த பாத்திரம் என்ன,
breaking the fellowship with his father which he had for all eternity.
நித்திய நித்திய காலமாக பிதாவோடு வைத்திருந்த குமாரன் வைத்திருந்த ஐக்கியம் துண்டிக்கப்படுவது, அதுதான் அந்த பாத்திரம்.
He valued that more than money.
அந்த பாத்திர அந்த ஐக்கியத்தை அவர் பணத்தை காட்டிலும் அதிகமாக
நேசித்தார். Man's honor.
எந்த மனிதனுடைய கனத்தை காட்டிலும் அவர் அதிக தேடினார்.
More than physical comfort.
சரீரப்பிரகாரம் அவர் சௌகரியத்தை காட்டிலும் அவர் அதிக தேடினார்.
He was willing to suffer 10,000 calvaries but he didn't want to break fellowship with the
father. 10,000 சிலுவையிலே மரிப்பதற்கு கூட அவர் ஆயத்தமாக இருந்தார். ஆனால் பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை துண்டிக்கப்படுவதற்கு அது விரும்பவே இல்லை.
That's as I was meditating on it, this is how it came to me.
இதை நான் குறித்து தியானிக்கும் பொழுது இதை குறித்து நான் வெளிச்சம் பெற்றுக்
கொண்டேன். For myself.
நான் எனக்காக பெற்றுக் கொண்டேன்.
That Jesus was suffering there for me.
எனக்காக இயேசு கிறிஸ்து அங்கு பாடுபட்டார் என்பதை நான் அறிந்து கொண்டேன்.
I didn't think about the rest of the people in the world.
உலகத்தில் உள்ள மற்ற ஜனங்களை குறித்து நான் யோசிக்கவில்லை.
I thought he was praying there for me.
அங்கு இயேசு கிறிஸ்து எனக்காக ஜெபித்தார் என்று நான் கண்டுகொண்டேன்.
Father, should I drink this?
பிதாவே இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ண வேண்டுமா?
Then I imagined the father said, okay, don't drink it.
அப்பொழுது பிதா சொல்லுகிறது போல கற்பனை பண்ணினேன். பரவாயில்லை, குடிக்காவிட்டால் பரவாயில்லை.
You can come up here.
நீ பரலோகத்துக்கு வந்து விடலாம்.
But then Zakpunan will go to hell.
ஆனால் சகரியப்பனன் நரகத்துக்கு செல்வானே.
Oh.
அப்படியானா வேண்டாம்.
Then Jesus said, okay, for his sake I'll drink it.
அந்த ஒரு மனிதனுக்காக நான் பாத்திரத்தை பானம் பண்ணுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறது போல நான் கண்டேன்.
When I understood that,
அதை நான் அறிந்து கொள்ளும் பொழுது
I really wept.
நான் உண்மையிலேயே கதறி அழுதேன்.
I said, Lord, you love me so much.
நீர் என்னை அவ்வளவாக நேசிக்கிறீரோ.
What am I going to live this earthly life for?
இந்த உலகத்திலே நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்?
For myself.
எனக்காக வாழ்கிறேனா?
Never again.
எனக்காக இனிமேல் ஒருபொழுதும் வாழ மாட்டேன்.
Never again will I live a single day on earth for myself.
என்னை திருப்திப்படுத்தும்படியாக எனக்காக நான் இந்த உலகத்திலே ஒரு நாள் கூட வாழ போவதில்லை.
Never again will my Christianity be just empty words and praises on Sunday morning.
இனிமேல் ஒரு நாளும் இந்த கிறிஸ்தவானது வெறும் வார்த்தை ஜாலமாக ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் நடிக்கிற நடிப்பாக இருக்காது.
My eyes have been opened to see what Jesus suffered for me.
இயேசு கிறிஸ்து எனக்காக கெத்செமனிலே பட்ட பாடுகளை நான் கண்டு அதை வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டேன்.
I don't want any of this world's honor or money or anything from now on.
இந்த உலகத்திலிருந்து எந்த ஒரு கனமோ பணமோ எனக்கு இனிமேல் ஒருபொழுதும் வேண்டாம்.
God, I only want to live for you.
ஆண்டவரே, நான் உமக்கு மாத்திரமே நான் வாழ விரும்புகிறேன்.
I never changed my decision.
என்னுடைய அந்த தீர்மானத்தை இதுவரை ஒரு நாளும் மாற்றிக்கொண்டதில்லை.
No, flesh and blood did not reveal this to me, but my Father in heaven.
மாம்சமும் ரத்தமும் இதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே எனக்கு வெளிப்படுத்தினார் என்று தைரியமாக சொல்றேன்.
When you get revelation from heaven, you are a blessed man, just like Simon Peter.
பரலோகத்திலிருந்து இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால், இயேசு கிறிஸ்து பேதுரு பார்த்து சொன்னது போல நீங்களும் அப்படியாக பாக்கியவான்களாக காணப்படுகிறீர்கள்.
I am a blessed man because I saw that.
நான் அதை கண்டுகொள்ளத்தக்கதாக தேவன் எனக்கு வெளிச்சம் கொடுத்ததனாலே நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறேன்.
You can hear it from me.
நீங்கள் இதை என்னிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம்.
And you can believe it because you trust me.
நீங்கள் என்னை நம்புவது நிமித்தமாக நான் சொல்கிற வார்த்தையை கூட விசுவாசிக்கலாம்.
But remember, your understanding of this is second hand.
ஆனால் ஒன்று மாத்திரம் ஞாபகத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் புரிந்துகொண்ட புரிந்துகொள்ளுதல் இரண்டாம் தரமான புரிந்துகொள்ளுதல் தான்.
You may forget it next week.
அடுத்த வாரத்திலே இந்த புரிந்துகொள்ளுதலை நீங்கள் மறந்து கூட போய்விட முடியும்.
Just a nice message.
ஏதோ ஒரு அருமையான செய்தி என்று சொல்லி நீங்கள் மறந்து விடலாம்.
Temporarily for a few minutes as you hear it, you are very moved. Oh, Jesus loved me so much.
இயேசு கிறிஸ்து என்னை நேசித்திருக்கிறார் என்கிற ஒரு எண்ணமானது உங்களது உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு ஒரு சில மணி நேரங்களுக்கு மனதில் தங்கி இருக்கலாம்.
Next week you go and live for yourself.
ஆனால் அடுத்த வாரத்திலே உங்களுக்காக நீங்கள் வாழ பிரயாசப்படும் பொழுது, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது,
and do things you know are displeasing to God,
தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று தெரிந்து சில காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது,
and you do those things for which Jesus died on the cross,
என்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு மீட்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தாரோ,
then I say you have not understood anything.
அப்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்றால், நான் நீங்கள் கேட்கிற இந்த செய்தியை நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய ரீதியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுவேன்.
You know what you should do?
நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா?
You say, Lord, this is an amazing truth I just heard this evening.
இந்த சாயங்கால வேளையிலே நான் கேட்ட இந்த செய்தியானது மகிமையான ஒரு செய்தியா இருக்கிறது
ஆண்டவரே. I never knew it before.
என்னுடைய இதுவரை நான் இது கேள்விப்படாத ஒரு செய்தியா இருக்கிறது.
But Lord, it is second hand.
ஆனால் இது இரண்டாம் தரமான வெளிச்சம் தானே?
Maybe true.
அது உண்மையா இருக்கலாம்.
I trust Brother Zach. It's what he says is right.
சகரியப்பனே நான் நம்புகிறேன், அவர் சொல்றது 100% சரியா இருக்கலாம்.
Still Lord, it's second hand. I got it through a man.
ஆனால் இது இரண்டாம் தரமான வெளிச்சம் தான். இதை நான் ஒரு மனிதனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டேன்.
Please make this truth real to me by your Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே இந்த சத்தியமானது 100% என்னுடைய வாழ்க்கையில் உண்மை என்பதை எனக்கு நிரூபித்து காண்பீர்கள் என்று சொல்லி கேளுங்கள்.
God shows you.
தேவன் அதை உங்களுக்கு நேரடியாக காண்பிக்கிறார்.
What I told you just now is true.
நான் இப்பொழுது சொன்ன அந்த வார்த்தை உண்மைதான் என்று தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிரூபித்து காண்பிக்கும் பொழுது,
Listen to what I said.
நான் சொன்னதை யோசித்து பாருங்கள்.
When God shows you that what I told you just now is true.
தேவன் நான் சொன்ன அந்த வார்த்தைகள் உண்மை என்பதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்கும் பொழுது,
it will change your life completely.
அது 100% உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிடும்.
For the rest of your life you'll never be able to live for anything on this earth.
உங்கள் மிஞ்சியுள்ள வாழ்நாளிலே ஒரு நாள் கூட உங்களுக்காக வாழாத ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதாக உங்களை மாற்றிவிடும்.
It won't be a great struggle to live for Jesus.
இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை என்பது மிகுந்த போராட்டம் நிறைந்த பாரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கவே இருக்காது.
It's not a struggle for me today to live for Jesus.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வது எனக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கவே இல்லை.
Why is it a struggle for you?
ஏன் அது உங்களுக்கு பாரமாக இருக்கிறது?
Why is it you love sin so much?
ஏன் நீங்கள் பாவத்தை அதிகமாக நேசிக்கிறீர்கள்?
Why is it you don't get victory over sin?
ஏன் பாவத்தை குறித்து நீங்கள் ஜெயம் பெறாத இருக்கிறீர்கள்?
You hear these things, you heard it so many times.
இதை எத்தனையோ முறை நீங்கள் இங்கு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
You have not taken it before God and asked God to show it to you by his Holy Spirit.
நீங்கள் கேட்டுக்கொண்ட இந்த சத்தியங்களை தேவன் சமூகத்தில் சென்று பரிசுத்த ஆவியானவரே இதனை விளக்கி தாருங்கள் என்று சொல்லி தேவன் சமூகத்தில் நீங்கள் கேட்கவில்லை.
When Paul was writing to the Ephesians,
எபேசியருக்கு நிருபத்திலே பவுல் இப்படியாக எழுதும் பொழுது,
he was writing some of the most wonderful things written in the whole Bible in the letter to Ephesians.
எபேசியருக்கு நிருபத்திலே புதிய ஏற்பாட்டிலே வேத புத்தகத்திலே மிக மகிமையான காரியங்களை அங்கு அவர் எழுதுகிறார்.
And what does he tell them?
அவர்களுக்கு அதை என்ன சொல்கிறார் தெரியுமா?
Ephesians chapter 1.
எபேசியர் முதலாம் அதிகாரம்.
You know, we are thinking of the subject is how to understand God's way.
தேவனுடைய வழிகளை குறித்து அறிந்து கொள்வதை குறித்து நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
The meek he will guide and show his way.
தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் தம்முடைய வழிகளை கற்றுத் தருகிறார்.
How to understand God's way.
தேவனுடைய வழிகளை எப்படி கண்டுபிடிப்பது?
You can't understand it by just listening to a message.
ஒரு செய்தியை கேட்பதன் நிமித்தமாக தேவனுடைய வழிகளை நீங்கள் கண்டுகொள்ள முடியாது.
See, a message is like the signpost which says Chennai this direction 300 kilometers.
செய்தியானது நம்ம கேட்கிற செய்தியானது வழிகாட்டி சென்னை 340 கிலோமீட்டர் என்று சொல்லி ஒரு வழிகாட்டி காண்பிக்கிறது.
Now if you see a signpost like that, Chennai 300 kilometers.
இங்க சென்னை 300 கிலோமீட்டர் சொல்லி ஒரு வழிகாட்டி இருப்பது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
And you see only Chennai.
அங்கு சென்னை என்கிற பெயரை மட்டும் பார்க்கிறீர்கள்.
And you cling to that and say, I reach Chennai at last.
அந்த கம்பத்தை பிடித்துக் கொண்டு கடைசியாக சென்னை வந்து சேர்ந்து விட்டேன் என்று சொன்னால் எவ்வளவு மதியனமா இருக்கும்?
Don't be foolish.
அப்படி மதியனர்களா இருக்க வேண்டாம்.
He's saying Chennai is in this direction. Please go there for 300 kilometers.
சென்னை இந்த திசையில் இருக்கிறது. இந்த திசையிலே நீங்கள் 300 கிலோமீட்டர் சென்றால் சென்னை அடைந்து வரலாம் என்று வழிகாட்டி காண்பிக்கிறது.
Best preacher in the world who stands here.
மிகச்சிறந்த பிரசங்கியார் இங்கு நின்று பிரசங்கித்தாலும் கூட,
whoever it is, whoever is the best preacher you have heard in your life,
உங்க வாழ்க்கையில நீங்க கேள்விப்பட்ட எவ்வளவு பிரசித்தி பெற்ற நல்ல பிரசங்கியாரா இருந்தாலும்,
like a signpost, Jesus Christ in that direction,
இயேசு கிறிஸ்து அந்த திசையில இருக்கிறார் என்று சொல்லி காண்பிக்கிற வழிகாட்டியே போல,
all your heart you find him,
முழு இருதயத்தோடு அவரை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் தேடும் பொழுது கண்டுபிடிப்பீர்கள்.
And you cling to this preacher and say, I found Jesus Christ, you are foolish.
அந்த பிரசங்கியாரை கட்டிப்பிடித்துக் கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் மதியினர்களாய் நடந்து கொள்கிறீர்கள்.
He is only showing you.
அவர் உங்களுக்கு திசைதான் காண்பிக்கிறார், திசை காட்டியை போல.
சோ பவுல் வாஸ் ஒன்லி லைக் தட்.
பவுல் அப்படி தான் இருக்கிறார்.
பவுல் டோல் தி எபேசியன்ஸ்,
எபேசியர்களுக்கு பவுல் இப்படி எழுதுகிறார்,
just by reading what I say you won't understand.
நான் எழுதுற நிருபத்தை நீ வாசித்தால் நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள்.
You could understand like that.
நீங்கள் அப்படி வாசிப்பதை கொண்டு நீங்க அறிந்து கொள்வீர்கள்.
Please read this letter 25 times, you'll understand it.
அவர் எழுதியிருப்பார், அந்த நிருபத்தை 25 முறை வாசியுங்கள், புரிந்து கொள்வீர்கள் எழுதியிருப்பார். அப்படி எழுதவில்லை.
You read it 100 times, you won't understand.
நீங்கள் 100 முறை வாசித்தாலும் அறிந்து கொள்ள முடியாது.
I'll tell you how you'll understand.
அதை எப்படி அறிந்து கொள்வது என்று அவர் காண்பிக்கிறார்.
Ephesians 1:17.
எபேசியர் 1:17.
He says, I am praying that the God of our Lord Jesus Christ will Father of glory will give you a spirit of wisdom and revelation in the knowledge of him.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று
ஜெபிக்கிறேன். That is the prayer, the Holy Spirit of revelation.
வெளிப்படுத்தலே அருளுகிற ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தலை தர வேண்டும்.
And that through him, verse 18, the eyes of your heart will be enlightened so that you can know these truths.
தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னது என்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாகிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்றும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். இல்ல 19 வசனத்தில் கடைசி பகுதியிலே அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறார்.
That's the thing, that God will open the eyes of your heart.
உங்கள் இருதயங்களுடைய பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் திறக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக்
கொள்கிறார்.
அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
Otherwise you won't understand.
அல்லது நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது.
Now Paul's closest co-worker was Timothy.
பவுலுடைய மிக நெருக்கமான உடன் ஊழியக்காரன் தீமோத்தேயு.
He shared so many things with Timothy.
அந்த தீமோத்தேயோடு பவுல் அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
He spent many hours with him, many years.
மணிக்கணக்காக வருடக்கணக்காக அவரோட நேரத்தையும் காலத்தையும் அவர் செலவழித்திருக்கிறார்.
In his last letter to Timothy, see what he says.
தீமோத்தேயுக்கு அவர் கடைசியாக அவர் என்ன எழுதுகிறார்
தெரியுமா? 2 Timothy chapter 2
2 Timothy 2 அதிகாரம்
and verse 7
ஏழாவது வசனம்.
He says, please think about what I say and the Lord will give you understanding in everything.
நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார்.
Jesus, I can't give you that understanding.
அந்த புத்தியை நான் உனக்கு தர முடியாது.
So Paul could not give it to Timothy, his closest co-worker.
பவுல் தன்னுடைய உடன் நெருக்கமான உடன் ஊழியக்காரனாய் தீமோத்தேயுவுக்கு அந்த புத்தியை தர முடியாது என்றால்,
can any preacher give it to you?
எந்தோ எப்படி ஒரு பிரசங்கியார் உங்களுக்கு அந்த புத்தியை தர முடியும்?
He can only show you that way.
இந்த வழி இதுதான் என்று காண்பிக்கிற திசை காட்டிய போல உங்களுக்கு காண்பிக்க
முடியும்.
தேவனிடத்தில் செல்லுங்கள்.
Say, Lord,
கர்த்தாவே,
please open my eyes of my heart.
என் மனதினுடைய கண்களை திறந்தருளுங்கள்.
You know, many of us for so many years we have understood in our mind.
நம்மில் அநேகர் நம்முடைய மூளை அறிவினாலே இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம்.
The eyes of our heart are not enlightened.
ஆனால் நம்முடைய இருதயத்தின் மனக்கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை.
You must pray, Lord, make this truth real in my heart.
ஆண்டவரே, நான் கேட்ட அறிந்த சத்தியங்கள் என் இருதயத்தின் கணக்கங்களை திறந்து எனக்கு வெளிப்படுத்தலாக மாறட்டும்.
When you listen to a man, it goes to your head.
நான் ஒரு மனிதனுடைய செய்தியை கேட்கும் பொழுது என்னுடைய மூளை அறிவிலே வந்து பதிகிறது.
The Holy Spirit must make it sink into your heart.
அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த அறிவை இருதயத்திற்குள் செல்லத்தக்கதாக ஒரு அடி ஆழம் அது இறக்கி செல்ல வேண்டும்.
You know what I told you just now about how Jesus was struggling in Gethsemane to save you and me.
உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே போராடி ஜெபித்தார் என்று சொல்லி சொன்னேன் அல்லவா?
Now you all understood it in your head and you can go and preach it to others also.
இவைகளை இந்த செய்திகளை நீங்கள் மூளையிலே அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கும் உங்கள் அழகாக பிரசங்கிக்க முடியும்.
But if you are not saved from sin,
ஆனால் நீங்கள் பாவத்திலிருந்து ஜெயிக்கப்படவில்லை.
It has not sunk into your heart.
அந்த செய்தியானது உங்கள் இருதயத்துக்குள் பதியவில்லை.
If you are still seeking after the things of the world, then it has not sunk into your heart.
இன்னும் உலகத்துக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் தேடுகிறவர்களாக காணப்பட்டால் நீங்கள் கேட்ட செய்தியானது இருதயத்திலே பதியவில்லை.
If you are still seeking the honor of men, then it has not gone into your heart.
இன்னும் நீங்கள் மனிதனுடைய அபிப்பிராயத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கேட்ட செய்தியானது இருதயத்தில் பதியவில்லை.
Pray that this truth will, the Holy Spirit will grip your heart with it.
இந்த சத்தியத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களை கவர்ந்து பிடிக்க வேண்டும் என்று வாஞ்சித்து நாடுங்கள்.
Then your life will be changed.
அப்பொழுது உங்கள் வாழ்க்கையானது மாறும்.
Otherwise it is just like stuffing food into your mouth.
அல்லது நீங்கள் கேட்கிற செய்தி எல்லாம் உங்கள் வாயிலே ஆகாரத்தை போட்டு திணிக்கிறது போல காணப்படும்.
You keep on stuffing your food into your mouth. It's no use.
வாயிலே ஆகாரத்தை போட்டு திணித்துக் கொண்டே இருந்தால் என்ன பிரயோஜனம் உண்டாகும்?
It has to go inside and get digested.
அது சவிக்கப்பட்டு உழுங்கி அது வயிற்றில் சென்று ஜீரணமானால் தான் பிரயோஜனமாகும்.
Keep on putting food into your mouth, you'll afterwards vomit it all out.
நீங்கள் வாயிலே ஆகாரத்தை போட்டு திணித்துக் கொண்டே இருந்தால் ஜீரணமாகாதபடி அது வாந்தியாக தான் வெளியே வந்துவிடும்.
So same way the truth you hear.
ஆகவே அதே வண்ணமாக தான் நீங்கள் கேட்கிற செய்திகளும் கூட.
You must pray that the Holy Spirit will make these things real in your heart.
பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கேட்ட செய்திகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்மையானது என்று வெளிப்படுத்துதலே உங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபியுங்கள்.
God's way and man's way is like differences between heaven and earth.
மனிதனுடைய வழிகளும் தேவனுடைய வழிகளும் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெருத்த வித்தியாசம் உள்ளது.
Why are there so many religions in the world?
உலகத்திலே ஏன் அநேக மதங்கள் காணப்படுகிறது?
Hundreds of religions.
நூற்றுக்கணக்கான மதங்கள் இருக்கின்றன.
It's because so many people who have not seen God have decided to speak about God.
அநேக ஜனங்கள் தேவனை அறியாதிருக்கிறார்கள். ஆனால் தேவனை குறித்து பேச எத்தனித்து முயற்சி பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
See what Jesus said in John 1:18.
யோவான் 1:18 இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம்.
John 1:18 is a very clear verse.
யோவான் 1:18 மிக தெளிவான ஒரு வசனம்.
No man has seen God at any time.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை.
But the only begotten Son of God who is in the bosom of the Father, he has explained him.
பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்.
No one has seen God at any time.
தேவனை ஒரு மனிதனும் உலகத்திலே பார்க்கவில்லை.
Jesus who lived there with the Father from all eternity, he came down and told us what he's like.
நித்திய நித்தியமாக பிதாவோடு வாழ்ந்திருந்த அந்த இயேசு கிறிஸ்து தான் மனிதனாக வந்து பூமியிலே தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்திலே கொண்டு வந்திருக்கிறார்.
That's why he is the only way to God.
ஆகவே தான் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தேவனிடத்திலே செல்வதற்கு வழியாக காணப்படுகிறார்.
He is the only man who walked on this earth who has seen the Father.
அவர் ஒருவர் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களிலே தேவனை அறிந்து அவரோடு வாழ்ந்த ஐக்கியப்பட்டிருந்த ஒரு மனிதர்.
No one else has seen God.
எந்த ஒரு மனிதனும் தேவனை கண்டதில்லை.
Came from there, told us what the Father is like.
பிதாவினிடத்திலிருந்து வந்த அந்த மனிதனாகிய இயேசு கிறிஸ்து தான் பிதா எப்படி இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்தலை கொடுக்க முடியும்.
Now supposing you get 100 people who have never seen an elephant.
உதாரணமாக 100 ஜனங்களை யானை எப்படி இருக்கும் என்று யானையே பார்த்திராத 100 ஜனங்களை நீங்கள் கொண்டு
வருகிறீர்கள்.
யானையுடைய படத்தை கூட அவர்கள் பார்க்கவில்லை.
Now in India and all people have seen at least a picture of an elephant.
இந்தியாவிலே அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் எல்லாரும் யானையுடைய படத்தையாவது பார்த்திருப்பார்கள்.
Let's go to some other country where they have never seen an elephant.
யானை என்றால் எப்படி இருக்கும் என்றே தெரியாது இருக்கிற ஜனங்கள் மத்தியில் உள்ள ஒரு நாட்டை நாம் கற்பனை பண்ணிக்கொள்வோம்.
They have never seen a photograph.
அங்கு யானையுடைய படத்தையும் அவர்கள் பார்த்தது கிடையாது.
And supposing they are sitting 100 children in a class.
ஒரு அங்குள்ள ஒரு வகுப்பிலே 100 மாணவர்கள் இருந்து யானை இருக்கிறார்கள் வைத்துக்
கொள்வோம்.
அந்த அங்குள்ள ஆசிரியர் அந்த பிள்ளைகளுக்கு யானையை பற்றி சொல்கிறார்.
Children, in India there is an animal called an elephant.
இந்தியா தேசத்திலே யானை என்கிற ஒரு மிருகம் அங்கு இருக்கிறது என்று சொல்கிறார்.
I want all of you to draw a picture of the elephant.
அந்த யானையுடைய படத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் வரைய வேண்டும் என்று அந்த ஆசிரியர் பிள்ளைகளுக்கு சொல்கிறார்.
What type of picture will it be?
அந்த படமானது எப்படிப்பட்ட படமாக இருக்கும்?
There'll be 100 different pictures.
அந்த 100 பேர் வரைகிற படங்களும் 100 விதமான மிருகங்களை போல காணப்படும்.
Because nobody will think that elephant has got such a big nose.
அங்குள்ள யாருமே யானையை பார்க்காத நிமித்தமாக யானைக்கு பெரிய துந்திக்கை உண்டு என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவே தெரியாது.
No other animal has got it.
எந்த ஒரு மிருகத்துக்கும் அப்படிப்பட்ட தும்பிக்கை கிடையாது.
Somebody will draw a lion or a dog or a cow and call it elephant.
ஒரு சிலர் வந்து யானை ஒரு சிங்கத்தை வரைந்து ஒரு பசுவை வரைந்து வேற ஒரு மிருகத்தை வரைந்து இதுதான் யானை என்று சொல்லிக் கொண்டிருப்பார். ஏன்?
Because nobody has seen the elephant.
ஏனென்றால் யானையை அவர்கள் பார்த்ததே கிடையாது.
You understood?
புரியுதா?
Okay, now you tell 100 people who have not seen God.
இப்பொழுது 100 தேவனை பார்க்காத 100 ஜனங்கள் தேவனை குறித்து.
Now tell us what God is like.
தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அந்த 100 பேர் சொல்லுவார்கள்.
Tell us how to go to God.
தேவனிடத்தில் போவதற்கு போவதற்கான வழி என்று அவர்கள் சொல்லப் போகிறார்கள்.
There'll be same thing, 100 different opinions.
அந்த 100 பேரும் 100 விதமான தவறான அபிப்பிராயங்களை தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள்.
But one man who has been to India and seen an elephant, he'll tell you, "Hey, you fellows are all wrong. This is not what an elephant looks like."
ஆனால் அங்குள்ள ஒரு மனிதன் இந்தியாவுக்கு வந்து யானையை பார்த்திருப்பான் என்றால் யானை இப்படி இருக்காது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி அவன் தெளிவாக சொல்லுவான்.
They will all say, "No, no, 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 you don't know what you're talking about. 100 of us cannot be wrong. Don't say only one of you is right."
அந்த 100 பேரும் சொல்றானே, "நாங்க 100 பேரும் தவறா போய் விட்டோமா? நீ ஒரு ஆள் சொல்றதனால யானை இப்படி இருக்கும் என்று நம்ப மாட்டேன்னு
சொல்வார்கள்.
நீ யானை என்று சொல்கிற படம் தப்பு என்று சொல்லி அந்த 100 பேரும் சொல்வார்கள்.
Who is right? The one person who has seen the elephant is right.
அந்த யானையை நேரடியாக பார்த்த சரியே ஒளிய யானையை பார்க்காதவர்கள் சொல்கிற 100 அபிப்பிராயங்களும் தவறு.
That is why you have so many religions in the world.
அதனால தான் இந்த நாளிலும் கூட நூற்றுக்கணக்கான தவறான மதங்கள் காணப்படுகிறது.
Thousands of years.
இப்படி நூற்றுக்கணக்கான வருடங்களாக
everybody had a conscience that told him there is a God.
எல்லாருடைய மனசாட்சியும் தேவன் ஒரு உண்டு என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது.
So the different concepts of God.
ஆகவே 100 விதமான வித்தியாசமான அபிப்பிராயங்களை தேவனை குறித்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வருடங்களாக மனிதர்கள் அபிப்பிராயங்களை வைத்திருக்கிறார்கள்.
Somebody says that sun, that is God.
ஒரு சிலர் சொல்லுவார்கள், சூரியன் அப்படித்தான் கடவுள் இருக்கும் என்று
சொல்வார்கள்.
ஒருவன் சொல்கிறான், சந்திரனை போல தான் கடவுள் இருப்பார்
சொல்கிறான்.
நட்சத்திரத்தை போல கடவுள் இருப்பார் சொல்லி நட்சத்திரத்தை
காண்பிக்கிறான்.
அந்த மலையின் மேல் இருக்கிற மரம் இருக்கிறதுல அதுதான் கடவுள் என்று சொல்வார்கள். அங்கு கடவுளுக்கு ஒரு கோயிலை
கட்டுவாங்க. That is the God.
அங்க பாறை இருக்கிறதல்லவா, அந்த பாறைதான் கடவுள் என்று சொல்லி இந்த பாறையில ஒரு கோயில்
கட்டுவாங்க.
ஒரு சில சொல்வார்கள், மின்னல் இடி இடிக்கிறதல்லவா, அதுதான் கடவுள் என்று சொல்வார்கள்.
Somebody says snake, that is God.
சிலர் வந்து பாம்பு இதுதான் கடவுள் என்று சொல்வார்கள்.
Like that there can be thousand opinions.
இப்படி ஆயிரக்கணக்கான அபிப்பிராயங்கள் கடவுளை குறித்து அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்க முடியும்.
You can't blame them.
அவர்களை குறித்து குற்றம் சொல்லி பிரயோஜனம்
இல்லை. They've never seen God.
அவர்கள் தேவனை பார்த்ததே கிடையாது.
Then one person comes from God.
ஆனால் ஒருவர் தேவனிடத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்.
He's the only one who can tell us.
அவர் ஒருவர் தான் பிதா எப்படிப்பட்டவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்ல முடியும்.
That is why I believe in Jesus Christ.
ஆகவே தான் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
Because he is the only one who came from heaven.
ஏனென்றால் ஒருவர் தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பிதாவை காண்பித்தவர்.
And it witnesses with my spirit.
அவர் என்னுடைய ஆவியோடு ஒரு சாட்சி கொடுக்கிறார்.
God is not a God who tries to frighten us.
என்னை பயமுறுத்துகிற ஒரு ஒரு காரியமாக தேவன் காணப்படவில்லை என்று சொல்கிறார்.
Jesus showed God as a loving father and my spirit agrees with that. I'm sure that is the true God.
என்னை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக தேவனை இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார். அதை என்னுடைய ஆவி அப்படி 300% அங்கீகரிக்கிறது.
God is a good God.
தேவன் ஒரு நல்ல தேவன்.
You know, I sometimes see outside some newly constructed buildings.
சில நேரங்களிலே சில வீடுகளிலே புதிதாக கட்டும் பொழுது அங்கு ஒரு படத்தை வரைந்து வைப்பார்கள்.
Somebody with their tongue sticking out trying to frighten me.
பயங்கரமான உருவத்தோடு நாக்கு நீட்டிக்கொண்டு கண் திருஷ்டிக்கொண்டு சொல்லி ஒரு படத்தை வரைந்து வைப்பார்கள்.
What is that? That is all crazy ideas about God or devil or whatever it is.
இது கடவுளை குறித்தோ இல்ல பிசாசை குறித்தோ ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலால வரந்த படங்கள் அது.
My God is not one with his tongue sticking out.
நான் வணங்குகிற தேவன் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு பயங்கரமான உருவம் உள்ளவர் அல்ல.
He is a loving father.
அருமையாக நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன்.
That's what Jesus showed him.
அந்த தேவனை தான் இயேசு கிறிஸ்து எனக்கு காண்பித்திருக்கிறார்.
My spirit agrees with that.
என்னுடைய ஆவியானது அதை அப்படியே அங்கீகரிக்கிறது.
The more I have trusted him, it has made my life so restful and peaceful.
அந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய ஆவியானது பெரிய இளைப்பாறுதலுக்கும் ஒரு சமாதானத்துக்கும் கடந்து வருகிறது நான் அனுபவித்திருக்கிறேன்.
And that is why I don't stick out my tongue at anybody else also.
ஆகவே தான் நானும் எந்த மனிதனை பார்த்து நாக்கை நீட்டி மிரட்டுவதில்லை.
Why is it some people stick out their tongue at other people?
ஏன் மற்றவர்களை பார்த்து ஒருத்தர் நாக்கை கடித்து கொண்டு பேசுகிறார்கள்?
Because they've got one God like that they worship.
ஏனென்றால் அப்படிப்பட்ட நாக்கை கடிக்கிற ஒரு தேவனை அவர்கள் ஆராய்ந்து தூண்டி இருக்கிறார்கள்.
When people get angry, you see their face.
சிலர் கோபப்படும் போது அவர்கள் முகத்தை பார்த்திருக்கிறீர்களா?
It's like one dog shows its teeth and the other dog shows its teeth.
ஒரு நாயானது அடுத்த நாயோடு சண்டை போடும்போது பல்லை காண்பிக்குமே, அதே போல அவர்கள் பல்லை காண்பிக்கிறார்கள்.
I've seen two human beings like that, like showing their teeth.
ரெண்டு பேர் சண்டை போட்டு கோபப்படும் பொழுது இப்படிதான் ஒருவருக்கொரு பல்லை காண்பித்து
God is like that.
அவர்களுடைய வழிபடுகிற தேவன் அப்படிப்பட்டதா இருக்கிறது.
My God is not like that.
நான் வணங்குற தேவன்
அப்படிப்பட்டவர் அல்ல. Cheerful, loving father.
என்னுடைய தேவன் மிக மகிழ்ச்சி நிறைந்த அருமையான நல்ல தகப்பனாக இருக்கிறார்.
He loves me and protects me and cares for me.
அவர் என்னை நேசிக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை அரவணைத்துக் கொள்கிறார்.
I am like a little 1-year-old child in his arms.
நான் ஒரு வயது குழந்தையாக அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டிருப்பது போல அவர் என்னை அரவணைத்துக் கொள்கிறார்.
And so I am very happy.
ஆகவே நான் மிகுந்த சந்தோஷமுள்ளவனாக இருக்கிறேன். நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறேன்.
Have you seen little children in the arms of their father?
தகப்பனுடைய
smiling and happy.
தகப்பனுடைய கைகளிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிற தோளிலே இளைப்பாண்டிக் கொண்டிருக்கிற குழந்தையானது எவ்வளவு சந்தோஷமாக காணப்படும்.
6-month-old baby.
ஒரு 6 மாத குழந்தையை கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள்.
Have you ever seen a 6-month-old baby sticking out its tongue at you?
6 மாத குழந்தையானது நாக்கை நீட்டிக்கொண்டு பயமுறுத்துகிறதை நீங்க பார்த்திருக்கிறீர்களா?
No, that is all when they become 2 years old they do things like that.
அவர் 2 வயது ஆகும் பொழுது அப்படி பல்லை காண்டி நாக்கை கடித்துக்கொண்டு பல்லை காண்பார்கள்.
No, they are so happy in their father's arms.
ஆனால் 6 மாத குழந்தையானது தகப்பனுடைய தோளிலே சந்தோஷமாக இளைப்பாறிக் கொண்டிருக்கும்.
That's how we are to be.
அப்படி தான் நாம் இருக்க வேண்டும்.
If we know the true God.
நாம் உண்மையான தேவனை அறிந்திருந்தால் அப்படி இருப்போம்.
You know the Bible says in Psalm 115.
சங்கீதம் 115-ல் இப்படி வேதம் சொல்கிறது.
Psalm 115.
சங்கீதம் 115.
We read in it's talking about idols here in verse 4 onwards.
நாலாம் வசனத்திலிருந்து விக்கிரகங்களை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது.
Up to 7.
4 முதல் 7 வசனங்கள்.
It says about idols, they've got mouths but they can't speak. Verse 5.
அவர்களுக்கு வாய் இருந்தும் பேசாது.
Eyes but they can't see.
கண்கள் இருந்தும் காணாது.
Ears but they can't hear.
காதுகள் இருந்தும் கேட்காது.
They've got noses they can't smell.
மூக்கு இருந்தும் முகராது.
Hands they can't feel.
கைகள் இருந்தும் தொடாது.
Feet they can't walk.
காலில் இருந்தும் நடவாது.
They've got a sound they can't make a sound with their
தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது.
What a description of an idol.
விக்கிரகத்தினுடைய அழகான வர்ணிப்பு இங்கு காணப்படுகிறது.
Then the wonderful verses.
அருமையான வசனம் பின்பு காணப்படுகிறது.
Verse 8.
எட்டாம்
வசனம். will become like them.
அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிற யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள்.
That's an amazing verse. Don't get angry with me. I tell people that is what God has written in his book.
என் மீது கோபப்படாதீர்கள், என்னுடைய தேவன் இப்படியாக தன்னுடைய வேத புத்தகத்தில் இப்படியாக எழுதி கொடுத்திருக்கிறார் எனக்கு.
I say I'm not saying that is God's word.
நான் சொல்லவில்லை, வேத புத்தகம் இப்படி சொல்கிறது என்று வாசிக்கிறேன்.
You fight with them, not with me.
சண்டை போட வேண்டும் என்றால் வேத புத்தகத்தில் உள்ள சொல்ல எழுதினவரோடு சண்டை போடுங்கள், என்னோட அல்ல.
What is that verse say?
இந்த வசனம் என்ன சொல்கிறது?
You will become like the God you worship.
நீங்கள் வழிபடுகிற ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே வண்ணமாக நீங்களும் மாறுவீர்கள்.
Because you worship a God who sticking out his tongue like that, you'll also be like that, sticking out your tongue like that.
நாக்கை நீட்டிக் கொண்டிருக்கிற அந்த தேவனை நீங்கள் ஆராதித்திருந்தால் நீங்களும் அந்த நாக்கை நீட்டிக்கிற அந்த மனிதனை அந்த தேவனை போலவே மாறிவிடுவீர்கள்.
So if you're like this, that means your God is also like this.
அப்படி பற்களை கடிக்கிற மனிதராக இருந்தால் நீங்கள் வணங்குற தேவனும் அப்படிப்பட்ட தேவன்தான்.
But if you are always a cheerful, peaceful person, that means your God must also be like that.
நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமுள்ளவராக இளைப்பாறுதலுள்ளவராக காணப்பட்டிருந்தால் நீங்கள் வணங்குற தேவனும் அப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளலாம்.
Why is it you can't forgive people who cheated you or wronged you?
உங்களுக்கு தீமை செய்த உங்களுக்கு அக்கிரமம் செய்த மனிதர்களை ஏன் உங்களால் மன்னிக்க முடியவில்லை?
Because you worship some God who doesn't forgive anybody.
மற்றவர்களை மன்னிக்க முடியாத கடினமுள்ள இதயமுள்ள கடவுளை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவைகள் உண்மையான தேவர்கள் அல்ல.
You're like those people who have never seen an elephant trying to draw an elephant.
யானையை பார்க்காதவர்கள் யானையோட படத்தை வரைவது போல நீங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Many Christians
anega kristavargal
worshipping some other god
anega kristavargal vera oru devangalai vanangikondirukkarar
they are Christians
avargal kristavar endru solugirargal
they haven't seen the true god
anal unmayana devanai avargal kaanavillai
because they don't look at the face of Jesus Christ
yenendal avargal yesu kristavude mugathai paarkavillai
the glory of god is seen in the face of Jesus Christ
yesu kristavude mugathile devanudaiya magimai prakashithathai avargal paarkavillai
he never stuck out his tongue at anybody
yesu kristu oru naal endha manidhanai meed paarthum naakai neetti pakkalai kaanvikkavillai
he never gritted his teeth at anybody
oru naal thangal pakkalai kadithukondu yaarai paarkavillai
always you read in the bible he was moved with compassion
avar irakkathinalum anbinalum manaduriginar endru vaasikkiram
the suffering people
avar paadupadugira janangalai paarthu uriginar
heart was moved with compassion
avar irudhay avarude irudhayamanadhu anbinale appadi uriginadhu
he looked at women who have fallen into adultery
upacharathil vilundhu pola janangalai paarthu manaduriginar
Mary Magdalene prostitute
Magdalena Mariyal vibhacharya irundhaval avale paarthu avar irudhay uriginadhu pisasapidutha janangal meedhu irakkam paarakkinar
Mary Magdalene had 7 demons
ஏழு பிசாசுகள் அந்த மகதலான மரியாளுக்குள் இருந்தது.
Have you seen women even with one demon?
ஒரு பிசாசு பிடித்த பெண்ணை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
I've seen.
நான் பார்த்திருக்கிறேன்.
They're all flying and
முடியெல்லாம் அப்படி காற்றில பறந்து கொண்டிருக்கும்.
Mad people.
பைத்தியக்காரிய போல அவர் நடந்து கொள்வார்கள்.
If there's 7 demons you can imagine what they are like.
ஏழு பிசாசு அந்த திரிக்குள் இருந்தால் அந்த திரியுடைய நிலைமை என்ன பயங்கரமாக இருக்கும்.
This woman, her name was Mary Magdalene, came to Jesus.
Magdalena Mariyal என்ற சிறுக்குள் ஏழு பிசாசு இருந்தது.
Hair flying and clothes all flying around like that.
முடியானது காற்றிலே வாடிக்கொண்டு பயங்கரமான தோற்றத்தோடு பயங்கரமான நிலையிலே இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்திருப்பாள்.
Jesus was moved with compassion.
இயேசு கிறிஸ்து இரக்கத்தினாலே அன்பினாலே மனதுருகி அந்த ஸ்திரீக்கு இரக்கம் பாராட்டினார்.
Woman whom my father created to be a child of God.
என் தகப்பன் என் தேவன் உருவாக்கின அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்திரீ இப்படியாக
பாதிக்கப்பட்டிருக்கிறாள்.
பிசாசு அவளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறானே.
Jesus didn't despise her.
இயேசு கிறிஸ்து அவளை அற்பமாக எண்ணவில்லை.
He didn't make fun of her.
அவளை குறித்து அவர் நகையாடினதில்லை.
When you see a woman like that, you may despise her.
அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை நீங்கள் ரோட்டிலே பார்த்தால் நீங்களானால் அவளை அற்பமாக நினைத்து நகையாடலாம்.
Jesus was moved with compassion.
இயேசு கிறிஸ்து மனதுருகினார்.
Cast out the demons, all of them.
அவளுக்குள்ளே இருந்த அந்த ஏழு பிசாசுகளையும் அவர் துரத்தினார்.
She was changed.
அவள் மறுபடியும் பிறந்தாள்.
Combed her hair.
அவள் தன் தலையை ஒழுங்காக சீவ ஆரம்பித்தாள்.
Dressed properly.
ஒழுங்காக உடை உடுத்த ஆரம்பித்தாள்.
I met a girl like this once.
ஒரு முறை இப்படிப்பட்ட ஸ்திரியை நான் சந்தித்தேன்.
Couple of years ago when I was in America.
அமெரிக்காவில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஸ்திரியை நான் சந்தித்தேன்.
I never thought I would meet demon possessed people in America.
அமெரிக்காவிலே அப்படி பிசாசு பிடித்த ஸ்திரிகளை நான் பார்த்தேன் என்று நான் கற்பனை கூட பண்ணவில்லை.
This meeting.
அந்த ஒரு கூட்டங்களிலே அந்த ஸ்திரி வந்திருந்தாள்.
There young girl 26 years old perhaps.
26 வயது உள்ள சுமார் 26 வயது உள்ள ஸ்திரி வாலிப ஸ்திரி தான்.
Hadn't taken a bath for months.
மாத கணக்காக குளிக்கவே இல்லை.
Stinking.
நாற்றம் முடித்து போயிருந்தாள். அருவருப்பா இருந்தாள்.
Dirty dressed.
அழுக்கான வஸ்திரம்.
Not looking good.
பார்ப்பது கூட பயங்கரமான தோற்றம். முடியெல்லாம் சிக்கடைந்து போயிருந்தது.
I asked her to give her heart to Jesus after the meeting.
அந்த கூட்டம் முடிந்த உடனே அவளிடத்திலே உன்னுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்க மாட்டாயா என்று சொல்லி கேட்டேன்.
I told her to say Lord Jesus.
இயேசு கிறிஸ்துவே இப்படி அவளை சொல்லி ஜெபிக்க
சொன்னேன்.
அந்த பெயரை நான் உச்சரிக்க முடியாது என்று சொல்லி அந்த அவள் வாயிலிருந்து ஒரு சத்தம் வந்தது.
She said no I can't say.
அது திரும்ப சொல்லு இயேசுக்கு பேரை சொல்லும் பொழுது அந்த பேரை சொல்ல முடியாது என்று சொன்னது.
Then I knew it was a demon.
அப்படி எனக்கு தெரிந்தது அவளுக்குள்ள இருந்தது ஒரு பிசாசு என்று சொல்லி.
So I commanded the demon to get out of her in Jesus name.
இயேசுக்கு நாமத்தினாலே அவளுக்குள்ள இருந்த பிசாசை அவளை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி கட்டளை கொடுத்தேன்.
Now say it.
இப்பொழுது சொல்லு என்று சொன்னேன்.
She said I can't say.
என்னால் சொல்ல முடியவில்லை என்று திரும்பவும் சொன்னாள்.
I was really surprised.
எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது.
I said how is this demon has gone and she still can't say.
பிசாசு அவளை விட்டு போய் விட்டதே இன்னும் அவள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை அவளை உச்சரிக்க முடியவில்லை ஏன் என்று யோசித்தேன்.
Then the Lord showed me.
அப்பொழுது தேவன் சொன்னார்
demon has gone.
பிசாசு போய்விட்டது.
But she is still got the old habit which she has not given up.
தன்னுடைய வாழ்க்கையை விட்டு விடாது இருந்த அநேக பழக்க வழக்கங்கள் அவளுக்கு இருக்கிறது, அதை அவள் விட்டு விட வேண்டும்.
You know, for years only one tape is running in her head. I cannot say that name.
இயேசு கிறிஸ்து பேரை உச்சரிக்க முடியாது என்று சொல்லி அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்த அந்த டேப் தான் ஓடிக்கொண்டிருந்தது. எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டிருந்தது.
Same tape is playing now.
அந்த பிசாசு போன பிறகும் கூட அவள் மனதில் அதே எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டே இருந்தது.
I told her.
இப்பொழுது அவளை பார்த்து நான் சொன்னேன்.
I am a servant of God.
நான் ஒரு தேவனுடைய மனுஷன்.
In Jesus name I am telling you, say it.
இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சொல்கிறேன், சொல்லு என்று சொன்னேன்.
Say, Lord Jesus, come into my heart.
இயேசு கிறிஸ்துவே என் இருதயத்தில் வாரும் என்று சொல்.
And she was set free.
உடனடியாக அவள் விடுதலையாக்கப்பட்டாள்.
Said, Lord Jesus, come into my heart.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் இருதயத்தில் வாரும் என்று அவள் சொன்னாள்.
Next morning,
மறுநாள் காலையிலே,
I saw this young smartly dressed lady.
ஒரு அழகான நல்ல வஸ்திரம் தரித்த ஒரு ஸ்திரியை பார்த்தேன்.
Said, Brother Zach, you remember me?
சகோதரன் சகரியப்பனன், என்னை நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டாள்.
I said, no, I can't remember.
எனக்கு ஞாபகம் இல்லையே, எப்பொழுது உங்களை சந்தித்தேன் சொல்லி கேட்டாள்.
You prayed with me last night.
நேற்று சாயங்காலம் எனக்காக ஜெபம் பண்ணி நீர்களே என்று சொன்னாள்.
You are the same person.
அதே நபர் தானா? எனக்கு நம்ப முடியவில்லை.
Completely different.
நூற்று நூறு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஸ்திரியாக அவள் காணப்பட்டாள்.
I praise God that even today after 2000 years Jesus still looks at such people with compassion and sets them free.
2000 வருடங்களுக்கு பிறகும் கூட இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து மனதுருகுறவராக தேவையுள்ள ஜனங்களை பார்த்து பரிதபித்து அவர்களை இரக்கம் பாராட்டி அவர்களை விடுவிக்கிறவராக காணப்படுகிறார்.
I want to say to all of you.
நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் இதுதான்.
I don't care what your problem is.
உங்கள் பிரச்சனை எதுவா இருந்தாலும் பரவாயில்லை.
I don't care how much you have lived in sin.
எவ்வளவாக நீங்கள் பாவத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள் கூட எனக்கு கவலை இல்லை.
Today I want to tell you in Jesus name.
இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும்.
He looks at you with compassion, not with anger.
அவர் உங்களை பார்த்து மனதுருகி தான் கண்ணோக்கி பார்க்கிறார், கோபத்தோடு அல்ல.
I want to tell you that Jesus does not look at you with anger.
இயேசு கிறிஸ்து உங்களை கோபத்தோடு பார்க்கவில்லை, அதை சொல்ல விரும்புகிறேன்.
He looks at you with compassion.
அவர் இரக்கம் உள்ளவராக உங்களை பார்க்கிறார்.
He knows that you are ashamed of many things in your life.
உங்கள் வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்களை குறித்து நீங்கள் வெட்கப்படுகிறீர்கள், துக்கப்படுகிறீர்கள் என்று அவருக்கு தெரியும்.
And as his servant, I want to tell you that God loves you.
தேவனுடைய மனுஷனா வேலைக்காரனாக இருந்து நான் உங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன், தேவன் உங்களை நேசிக்கிறார்.
Don't believe all these lies of the devil.
பிசாசு சொல்லுகிற எந்த பொய்யையும் நம்பாதிருங்கள்.
He loves you and he wants to set you free from every bad habit in your life.
உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாவிதமான கெட்ட பழக்கங்களிலிருந்தும் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார்.
He set me free from bad habits.
என்னுடைய கெட்ட பழக்கங்களிலிருந்து என்னை அவர் ஒரு நாளில் விடுதலையாக்கினார்.
He set me free from hatred.
எல்லா வெறுப்புகளிலிருந்தும் என்ன அவர் சுத்திகரித்தார்.
I really believe I can say before God today.
இந்த நாளிலே நான் முழு நிச்சயமாக தேவன் சமூகத்தில் சொல்ல முடியும்.
It is impossible for me to hate anybody today.
ஒரு மனிதனையாவது வெறுப்பது என்னால் கூடாத காரியம் என்று தைரியமாக சொல்ல முடியும்.
Even if the devil tries, he cannot make me hate someone.
பிசாசு எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் ஒரு மனிதனை வெறுப்பதற்கு என்னால் முடியவே முடியாது.
Because the Holy Spirit has gripped my heart.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தை அவ்வளவாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்.
What I'm saying, I'm not boasting.
நான் அது பெருமைக்காக நான் சொல்லவில்லை.
I'm only just saying the Holy Spirit is more powerful than the devil. Is that right?
நான் சொல்லிய விரும்புகிற காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் பிசாசை காட்டிலும் வல்லமையானவர். அது சரிதானே?
You agree with that?
அதை ஒத்துக்கொள்கிறீர்களா?
Well, if you fill with the Holy Spirit, he fills your heart with love.
பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களை நிரப்பும் பொழுது அவர் பரிசுத்த அன்பினாலே உங்களை நிரப்புகிறார்.
God is love.
ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
How can you say you're filled with the Holy Spirit if you're not filled with love?
உங்கள் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டே என்று சொல்லிவிட்டு உங்கள் இருதயம் அன்பினால் நிரப்பப்படாதிருந்தால் எப்படி நீங்கள் உண்மையா பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்?
I can't understand that.
அதை புரிந்து கொள்ள முடியாது.
A lot of people today say they are filled with the Holy Spirit, they speak in tongues.
அநேகர் இந்த நாளிலே பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன் சொல்லி கொண்டு அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
But they hate somebody.
ஆனால் மற்ற மனிதர்களை அவர்கள் வெறுக்கிறார்கள்.
That's not the Holy Spirit.
அப்படியானால் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் அல்ல.
Filled with the Holy Spirit in addition to speaking in tongues, you'll also love people.
நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல மற்ற ஜனங்களையும் நேசிக்கிறவர்களாக
மாறுவீர்கள்.
நீங்கள் மற்றவர்களை நேசிக்காத
பட்சத்தில்
நீங்கள் காலையிலிருந்து இரவு வரை அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் காணப்பட்டால் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவி பரிசுத்தாவியே அல்ல.
That's what the Holy Spirit did to me.
அந்த பரிசுத்தாவியான எந்த ஒரு நல்ல கிரியை தான் எனக்குள் செய்தார்.
He filled my heart with love for people.
என் இருதயத்தை மற்ற ஜனங்கள் மீது உள்ள அன்பினாலே நிரப்பினார்.
He even made my physical body healthier to serve God.
என்னுடைய சரீரத்தையும் கூட அவர் சுகபத்திரமாக பாதுகாத்து தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாத என்னை ஆயத்தப்படுத்தினார்.
When you are filled with love,
நீங்கள் அன்பினால் நிறைக்கப்பட்டிருக்கும் பொழுது
your body will be healthier also.
உங்கள் சரீரம் கூட நல்ல சுகபத்திரமாக இருக்கும்.
Some of you got sicknesses because you don't allow the Holy Spirit to fill your body with love.
உங்கள் இருதயங்களை உங்களில் சிலர் வியாதிப்பட்டிருக்கிறீர்கள். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியால் உங்கள் இருதயங்கள் அன்பினால் நிரப்பப்படுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை.
Somebody you hate.
நீங்கள் ஒரு சில ஜனங்களை வெறுக்கிறீர்கள்.
Somebody you don't like.
ஒரு சிலரை நீங்கள் விரும்பாதிருக்கிறீர்கள்.
Somebody you won't talk to.
ஒரு சிலரிடம் நீங்கள் பேசாதிருக்கிறீர்கள்.
That is a poison.
அது ஒரு விஷம்.
You smile at somebody, you say praise the Lord brother.
ஒரு சிலரை பார்த்து நீங்க புன்முறுவல் புவித்து கர்த்தர் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீர்கள்.
In your heart you don't seek fellowship with him.
ஆனால் இதயத்தின் ஆழத்திலே அவரோடு கூட ஐக்கியத்தை நீங்கள் கிட்டுவதற்கு நீங்கள் எந்த பிரயாசமும் படுவதில்லை.
It is so inwardly you are keeping your hand like this.
நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த மனிதரை பார்த்து கையை நீட்டி தூரம் வைத்துக் கொள்கிறீர்கள்.
You are shaking his hand.
கைகளை குலுக்குகிறீர்கள்.
But your spirit is like this.
ஆனா உங்கள் ஆவியோ அவரை தூர தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறது.
That's why you have problems in your life.
ஆகவே தான் உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் காணப்படுகிறது.
Because you have allowed a little poison into your heart.
உங்கள் இதயத்திலே சில விஷ துளிகள் வருவதற்கு அனுமதி விட்டீர்கள்.
That's not God's way.
அது தேவனுடைய வழி அல்ல.
I'll tell you my brother sister.
என்னுடைய சகோதர சகோதரிகளே நான் உங்களுக்கு இதை தெளிவாக சொல்ல
விரும்புகிறேன். God's way is always the way of love.
தேவனுடைய வழியானது எப்பொழுதும் அன்பின் வழியாகவே காணப்படும்.
Do you believe the word of God which says in 1 John 1?
1 யோவான் 1-லே சொல்லப்படுகிற வேத வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
That God is light and in him verse 5 there is no darkness at all. 1 John 1:5.
தே 1 யோவான் 1:5-லே தேவன் ஒளியாய் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை.
You believe that?
இதை விசுவாசிக்கிறீர்களா?
You all believe that?
நீங்கள் எல்லோரும் இதை விசுவாசிக்கிறீர்களா?
Yes or no? There's no darkness.
அவரிடத்தில் இருள் ஒன்றும் இல்லை.
You know what that means?
அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா?
Okay, now turn to chapter 4.
4 அதிகாரத்தை திருப்புங்கள்.
Verse 8.
8 வசனம்.
There it says in the last part what light means.
அங்கு வெளிச்சம் என்றால் என்ன என்று சொல்லி பின்பதிலே வாசிக்கிறோம்.
God is love.
தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
Chapter 4 verse 8.
1 யோவான் 4:8.
So light means love.
வெளிச்சம் என்றால் அன்பு.
So what does darkness mean?
இருள் என்றால் என்ன?
What? Hatred.
வெறுப்பு, மற்றவர்களை வெறுப்பது.
So God is love and there is no hatred in him at all.
தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். அவரிடத்தில் வெறுப்பு என்று ஒரு மனிதன் மீதும் அவருக்கு கிடையாது.
He hates people.
அவர் மனிதர்களை வெறுப்பதில்லை.
He hates sin.
அவர் பாவத்தை வெறுக்கிறார்.
Like he hates darkness.
இருளை அவர் வெறுப்பது போல பாவத்தை வெறுக்கிறார்.
He hates people.
அவர் மனிதர்களை வெறுப்பதில்லை.
And this spirit, Holy Spirit is this God.
இந்த பரிசுத்தாவியானவர் இந்த தேவனை தான் நமக்கு காண்பிக்கிறார்.
This is the Holy Spirit is this God.
பரிசுத்தாவியானவர் தான் இப்படிப்பட்ட தேவன், அன்பான தேவன்.
When he comes and fills my heart,
அந்த பரிசுத்தாவியானவர் என் நந்து இருதயத்தை நிரப்பும் போது,
what does he fill my heart with?
என் இருதயத்தை எதனால் நிரப்புகிறார்?
Love with no darkness at all.
அன்பினாலே, இருள் இல்லாத வெளிச்சம் நிறைந்த நூற்று நூறு தெளிவான அன்பினாலே நிரப்புகிறார்.
Love with no hatred at all.
அன்பு அங்கு வெறுப்பு என்று ஒன்றுமே இல்லாத அளவுக்கு தெளிந்த அன்பு.
No bitterness at all.
அங்கு கசப்பு என்று இல்லாத ஒரு அன்பு.
I can't manage that.
இந்த ஒரு அன்பை நான் உற்பத்தி பண்ண முடியாது.
I have told God, I say, Lord, there are some people I find it very difficult to love.
ஆனவரே, நான் சில மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்களை நேசிப்பது மிக கடினமா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன்.
God says, I don't ask you to do it.
நான் உன்னை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை.
I ask you to let me fill your heart and then you'll do it.
நான் ஒரு இருதயத்தை நிரப்புவதற்கு எனக்கு அனுமதி கொடுன்னு தான் சொல்லி கேட்கிறேன் என்று சொல்கிறார்.
Like supposing the Lord tells me keep turning this fan for 24 hours.
24 மணி நேரம் இந்த ஃபானை நீ சுத்தி கொண்டே இருந்து தேவன் சொல்லியறானே வைத்துக் கொள்ளுங்கள்.
I say, Lord, I can't even turn it for half an hour, my hand gets tired.
அரை மணி நேரம் கூட நான் தொடர்ந்து சுத்தி கொண்டிருக்க முடியாது, கை வலித்து விடும்.
Lord says, I'm not asking you to do it.
நான் இதை நீ செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
I'm asking you to put on the switch and let the electricity come in.
அங்க சுவிட்சை போடு விடு, கரண்ட் வந்த உடனே தானே சுத்த ஆரம்பிக்கும் என்று சொல்லுகிறார்.
Easy.
அது மிக எளிதானது.
You know that's what God is asking you.
அதே தான் தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கிறார்.
Trying to love that difficult person.
அந்த கடினமான நபரை நேசிப்பதற்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள், முடியவில்லை.
Trying to turn the fan, you get tired.
அந்த கையினாலே அந்த ஃபானை சுத்துவதற்கு முயற்சி பண்ணும் போல நீங்க மெகிழ்ச்சி கரத்திலே சோர்ந்து விடுவீர்கள்.
You get tired.
கொஞ்ச நேரமானது சோர்ந்து விடுவீர்கள்.
And again you start hating that person.
திரும்பவும் அந்த மனிதனை வெறுக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
Then again you get some exhortation and you start turning the fan.
திரும்பவும் ஒரு புத்திமதி கிடைத்து உற்சாகப்படுத்தப்பட்டு நீங்கள் கையினாலே சுத்த
ஆரம்பிக்கிறீர்கள்.
திரும்பவும் அன்பு கூற மன்னிப்பதற்கு பிரயாசப்படுகிறீர்கள். திரும்ப கொஞ்ச நேரங்கள் திரும்பவும் பிரயாசப்படுகிறீர்கள்.
How long you going to do like this?
எத்தனை முறை எவ்வளவு நாள் இப்படி செய்து கொண்டிருப்பீர்கள்?
The Lord says,
தேவன் சொல்கிறார்,
stop all this.
இவைகளெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடு.
Put on the switch.
சுவிட்சை போட்டு விடு.
Let the electricity come in.
அந்த கரண்ட் வரட்டும்.
That's wonderful.
கரண்ட் வந்த உடனே தானே சுத்துகிறது.
How many hours it is going?
மணிக்கணக்காக சுத்தி கொண்டிருக்கிறது.
Love.
அன்பு 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 செலுத்துவது அன்பு செலுத்துவது அன்பு செலுத்துவது தொடர்ந்து சுத்தி கொண்டிருக்கும்.
Watch that fan. It's got a message. I love everybody.
அந்த ஃபானை சுத்தி பாருங்கள். நான் எல்லாரையும் நேசிக்கிறேன்னு தொடர்ந்து சுத்தி கொண்டே இருக்கிறது.
Even somebody you hate sitting there, he gets the air.
அங்க அவர் வெறுக்கிற மனிதர் இருந்தா கூட அங்க தொடர்ந்து காற்று வந்து கொண்டு தான் இருக்கும். அன்பு காணப்படும். ஆண்டவரே, என்னை அப்படிப்பட்ட ஃபானை போல மாற்றுங்கள். என் இருதயத்தை பரிசுத்தமாக்கினால் நிரப்புங்கள் ஆண்டவரே.
electricity of God come into my life.
பரிசுத்தாவியானவராகிய அந்த கரண்ட் என் இதயத்தில் நிரம்பி ஒளியட்டும்.
That's how we are supposed to live.
அப்படித்தான் நான் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.
Jesus just told me to keep turning the fan. That is a terrible message.
தேவன் அப்படி இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து அப்படி கையினாலே மின்சார விசிறியை சுற்றுவதற்கு சொல்லியிருந்தால் அது கடினமான வேலையா இருக்கும்.
He's saying open your heart to fill be filled with the Holy Spirit.
உன் இதயத்தை திறந்து பரிசுத்தாவியானவர் நிரப்புவதற்கு இடம் கொடு என்று சொல்கிறார்.
That is God's way.
அதுதான் தேவனுடைய வழி.
Man's way is the struggle.
மனிதன் அப்புறம் பிரயாசமானது மாம்சிகமாக பிரயாசப்பட்டுக் கொண்டே இருப்பது முடியாத ஒரு காரியம்.
Sin is like that.
ஒவ்வொரு பாவமும் அப்படிப்பட்டதுதான்.
How many years you have tried to overcome some bad habit in your life?
உங்கள் வாழ்க்கையில எத்தனை வருடங்களாக ஒரு சில கெட்ட பழக்கங்களை மேற்கொள்வதற்கு பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்?
Sexual habits.
பாலியச்சை கடத்த பாவங்கள்.
Nowadays people go to the internet cafe and see all types of dirty things on that internet.
இந்த நாளிலே இன்டர்நெட் என்று சொல்கிற கஃபேகளுக்கு சென்று ஜனங்கள் வந்து ஆபாசமான படங்களை அங்கு பார்க்கிறார்கள்.
You can lock the door behind you and live in sin there.
உங்களுக்கு பின்பாக கதையை மூடிவிட்டு ரகசியமாக அங்கு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
And it's cheap. Only 10 rupees an hour you can see sin for 1 hour.
ஒரு மணி நேரத்துக்கு 10 ரூபாய் கொடுத்துவிட்டு பாவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் என்று சொல்கிற அளவுக்கு பாவம் மலிந்து விட்டது.
Okay, you paid only 10 rupees.
நீங்க 10 ரூபாய் தான் கொடுத்து விட்டீர்கள்.
But you filled your mind for 1 hour with filth.
ஆனா ஒரு மணி நேரம் உங்கள் மனதை அசிங்கத்தினாலே அருவருப்பினாலே நிரப்பி விட்டீர்கள்.
For the next 50 years those pictures will be in your mind.
அடுத்த 50 வருடங்கள் நீங்கள் பார்த்த படங்கள் உங்க மனதை விட்டு மறையாத அளவுக்கு ஆழமாக பதிந்து
விட்டது.
1 lakh rupees கொடுத்தா கூட உங்க மனதில் உள்ள அவைகளை எடுத்துவிட முடியவே முடியாது. அது பிசாசுடைய பயங்கரமான தந்திரம். ஆகவே ஜாக்கிரதையா அந்த சினிமா பார்க்கிற
படங்கள்
டெலிவிஷன் மூலமாக வீட்டுக்குள்ளே வருகிறது.
95% of it is good.
95% நல்ல கதைதான் சொல்லலாம்.
5% which is filthy, some improperly dressed woman.
5% அரைகுறை உடை உடுத்தின பெண் அங்கு ஆடிக்கொண்டிருப்பாள்.
The way they shake their hips to entice you.
உங்களை கவர்ந்து இழுக்கும்படியாக அவர்கள் ஆபாசமாக நடனமாடுகிற நடனங்கள்.
That picture,
அந்த படமானது
will remain in your mind.
உங்க மனதிலே ஆழமாக பதிந்து விடும்.
That story you will forget.
கதையை மறந்து விடுவீர்கள்.
But this picture will remain in your mind for 50 years.
அந்த ஆபாசமான படமானது உங்கள் மனதிலே 50 வருடங்கள் பதிந்து விடும்.
You can't get rid of it.
அதே உங்க மனதில் இருந்து அழிக்கவே முடியாது.
Somebody asks you next year, what is that story you saw in that film?
அந்த சினிமாவிலே பார்த்த கதை என்ன என்று சொல்லி ஒரு வருடம் கழித்து ஒருவர் கேட்டால்,
can't remember, I forgot.
கதை மறந்து விட்டதே.
But the picture you won't forget.
ஆனால் நீங்க பார்த்த அந்த ஆபாசமான படம் மறக்கவே மறக்காது. அதுதான் பிசாசுடைய வழிகள்.
Isn't it true?
இது உண்மை அல்லவா?
Who can set you free?
உங்களை இப்படி இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது யார்?
Who can clean up your mind?
உங்கள் மனதை சுத்திகரிப்பது யார்?
Here is the good news.
இங்கு ஒரு நல்ல செய்தி.
Jesus can do it.
இயேசு கிறிஸ்து அதை செய்ய முடியும்.
You say, Lord,
ஆண்டவரே,
I've done all this in the past.
ஆண்டவரே, கடந்த நாட்களில் இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் செய்து விட்டேன் என்று சொல்லி அவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள்.
He cleansed Mary Magdalene and made her so pure.
மகதலான மரியாளை இயேசு கிறிஸ்து சுத்திகரித்து அவ்வளவு பரிசுத்த வாட்டியாக அவளை மாற்றினார்.
That is God's way.
அதுதான் தேவனுடைய வழிகள்.
Not by your struggling.
உங்களுடைய சொந்த பலத்தினாலே பிரயாசப்பட்டு முடியாது.
Not by saying, oh, I won't do that again.
இனிமேல் அதை செய்ய மாட்டேன் என்று பற்களை கடித்துக்கொண்டு அப்படி வாழ முடியாது.
Go to God and say, Lord.
தேவனிடத்தில் சென்று பிதாவே,
Lord, I can't say I won't do it again.
இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் சொல்வதற்கு தைரியம் இல்லை என்று சொல்லுங்கள்.
Many preachers tell you, tell God you won't do it again.
சில பிரசங்கர் சொல்லுவார்கள், தேவனிடத்தில் சென்று இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்கள் சொல்லுவார்கள்.
How many times you have said it?
இப்படி எத்தனை முறை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள்?
All your sexual sins.
உங்களுடைய பாலியச்சை கடத்த பாவங்கள்.
All your fooling around with boys and girls.
மற்ற வாலிப பெண்களோடு ஆண்களோடு நீங்கள் நடந்து கொண்ட தவறான நடைமுறை
வாழ்க்கை.
கல்லூரியிலும் பள்ளிக்கூடத்திலும் நடக்கிற ஆபாசங்கள்.
Parents don't know about it.
பெற்றோர்களுக்கு இவைகளெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி கொண்டு செய்கிற தந்திரமான காரியங்கள்.
And you come to a conference like this, you say, I won't do it again.
இந்த இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வந்து இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டேன் என்று மாம்சிக பலத்தினால் சொல்கிறீர்கள்.
I tell you, you will do it again.
நான் சொல்கிறேன், திரும்பவும் அதே காரியத்தை செய்வீர்கள்.
You can take a decision now, it will last for about 3-4 days.
நீங்கள் எடுக்கிற இந்த நாளில் இருக்கிற தீர்மானம் 2-3 நாட்கள் தாக்கு பிடிக்கும்.
You go to God like this today.
இந்த நாளில் இப்படி நான் சொல்கிற விதமாக தேவனை கேளுங்கள்.
I can't say I won't do it again.
ஆண்டவரே, நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்வதற்கு எனக்கு தைரியம் இல்லை.
I am so weak.
ஏனென்றால் நான் அவ்வளவு பலவீனமான மனிதன்.
But I'll tell you this, Lord.
ஆண்டவரே, நான் ஒன்று சொல்கிறேன்.
I don't want to do it again.
நான் திரும்ப செய்ய விரும்பவில்லை.
That's what I'm asking you to say.
அதைத்தான் இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
Lord, I won't do it again.
நான் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம்.
Because That is the mark of a strong man.
அது ஒரு பலவானுடைய ஒரு வார்த்தை.
And you are not a strong
man. நீங்கள் பலவான்கள் அல்ல.
You are a very weak person when it comes to sin.
பாவத்தை குறித்து வரும்பொழுது நீங்கள் மிக மிக பலவீனமான மனிதர்கள்.
You are strong for fighting and all but not against the devil.
சண்டை போடுவதற்கு நீங்கள் பலவான்களா இருக்கலாம் ஆனால் பிசாசோடு எதிர்ப்பதற்கு பலவான்கள் அல்ல.
You can fight with people.
மனிதர்களோடு நீங்கள் போராடலாம்.
When it comes to sin you are a weak person.
பாவம் என்று வரும்பொழுது நீங்கள் பலவீனமான
மனிதர்கள். You go to God and say, Lord, I'm a weak person.
தேவனுக்கு சென்று தேவனே நான் பலவீனமான மனிதன்.
I can't say I won't do that again. I may do it again next week.
இதை செய்ய மாட்டேன் என்று சொல்ல முடியாது. அடுத்த வாரத்திலே நான் திரும்ப செய்ய முடியும்.
Lord, I tell you this, I'm sick and tired of falling into this sin.
ஆண்டவரே இந்த பாவத்திலே விழுந்து 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 சோர்ந்து போய் விட்டேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள்.
I want you to set me free.
ஆண்டவரே நீர் என்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க நான் விரும்புகிறேன்.
Whatever habit it is in your life. Whatever habit you have,
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த பயங்கரமான பாவ பழக்கமா இருந்தாலும் சரி,
are you a secret drunkard or a secret smoker of cigarettes?
ரகசியமாக குடிக்கிற ரகசியமாக புகை பிடிக்கிறவராக நீங்கள் காணப்படுகிறீர்களா?
Or secretly fighting with your wife and hitting her?
ரகசியமாக மனைவியோடு சண்டை போட்டு அடிக்கிறவராக காணப்படுகிறீர்களா?
Secretly doing wrong things with money?
பண விஷயத்திலே ரகசியமாக பாவம் செய்யறவளா காணப்படுகிறீர்களா?
Cheating people in your business?
உங்களுடைய வியாபாரத்திலே மற்றவர்களை ஏமாற்றுறவளா காணப்படுகிறீர்களா?
You are not cheating people, you are destroying yourself with all those habits.
நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றவில்லை, உங்களே நீங்களே சீரழித்துக் கொள்கிறீர்கள்.
I want to encourage you to go to the Lord today.
இந்த நாளிலே தேவனிடத்தில் வரும்படியாக உங்களுக்கு
சொல்லுகிறேன். I can't overcome it.
ஆண்டவரே நான் என்னுடைய சுயபலத்தினால் ஜெயிக்க முடியாது.
I want to overcome it.
நான் ஜெயிக்க விரும்புகிறேன் என்று
சொல்லுங்கள். I want you to fill me with your Holy Spirit today.
உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்புங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே கேளுங்கள்.
I want you to strengthen me in my inner man with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே என்னுடைய உள்ளானவனிலே பலப்படுத்துங்கள் என்று சொல்லி கேளுங்கள்.
Give me the power that you gave to Peter, James and John on the day of Pentecost.
பேதுரு யாக்கோபு யோவானுக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே கொடுத்த அதே வல்லமை எனக்கு தாருங்கள் இப்பொழுது
என்று கேளுங்கள். Give me the power that Jesus had on earth as a man.
இந்த உலகத்திலே வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து மனிதனாக வாழும் பொழுது அவர் பெற்றுக்கொண்ட அதே வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி
That is what has encouraged me the most.
அதுதான் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தின ஒரு காரியமாக
இருக்கிறது. I say, Lord, like we read in this verse, the humble will show his way.
நான் இப்போ வாசிக்கிறது பின்னால வாசித்தது போல தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் தம்முடைய வழிகளை கற்றுத் தருகிறாரே.
Show me your way.
ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு காண்பியுங்கள், கற்றுத் தாருங்கள்.
And Jesus says, I am the way.
நான் தான் வழி என்று அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்.
Oh,
நீர்தான் வழியா?
Then I've got to look at you.
அப்படியானால் உம்மை நோக்கி பார்க்கட்டும்.
You are the way.
நீர்தான் வழி.
So you saw just now what happens when there is no power.
இப்பொழுது மின்சாரம் தடைபட்டதுனாலே என்ன நடந்தது என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
God is so good to give us a living demonstration of what we are talking about.
இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருந்த செய்தியை நடைமுறையில் நிரூபிக்கும்படியாக தேவன் ஒரு காரியத்தை செய்தார்.
Just before we finish,
நாம் முடிப்பதற்கு முன்பாக
the Lord says, I want to give them a demonstration.
நான் ஒரு 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 பரிசோதனையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார்.
As to what happens when your power goes.
அங்கு மின்சாரம் தடையாகும் பொழுது வெளிச்சம் இல்லாத இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று தேவன் காண்பிக்க விரும்புகிறார்.
What should I have done? What should I have done?
நான் என்ன செய்தேன்?
Should I start turning the fan?
நான் பிரயாசப்பட்டு கைகளினாலே மின்சாரத்தை சுத்தினேனா?
Try to burn the light.
அங்க லைட்டை வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு நான் பிரயாசப்பட்டேனா?
I have to say, Lord, I can't do anything.
ஆண்டவரே நான் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஒத்துக்கொள்வதுதான்.
Please send some power.
ஒரு மின்சாரத்தை அனுப்புங்கள் ஆண்டவரே.
Same thing in your life.
இதுதான் தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார்.
Lord, I can't do anything.
ஆண்டவரே என்னால் ஒன்றும் கூடாது.
Please send your power.
உம்முடைய வல்லமை எனக்கு தாருங்கள்.
And how easy it is when the power comes.
அப்பொழுது தேவனுடைய வல்லமை வரும்பொழுது எவ்வளவு லகுவாக கிறிஸ்தவ வாழ்க்கை மாறிவிடும்.
Otherwise just think how loudly we have to shout here for the people at the back to hear.
அப்படி மின்சாரம் இல்லாத பட்சத்திலே கடைசியில் இருக்க ஜனங்கள் கேட்கத்தக்கதாக எவ்வளவு சத்தம் போட்டு கத்த வேண்டியிருக்கும்.
Life is very easy when we are filled with the Holy Spirit.
பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படும் பொழுது வாழ்க்கையானது மிக லகுவானதாக மாறுகிறது.
Thing which you find difficult to do, you'll find it is easy.
உங்கள் வாழ்க்கையில கடினம் என்று நீங்கள் உணர்கிற காரியத்தை பரிசுத்தாவியானவர் வல்லமை வரும்பொழுது லகுவாக செய்ய முடியும்.
You can love the person whom you can't love till now.
நேசிக்க முடியாத நபரை பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது நீங்கள் நேசிக்க முடியும்.
That sinful habit which you cannot overcome, you can overcome when you're filled with the Holy Spirit.
நீங்கள் ஜெயிக்க முடியாத அந்த அந்தரங்கமான பயங்கரமான பாவ பழக்கத்தை பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும்.
When you stand up to speak, God's words will flow through you.
நீங்கள் எழுந்திருந்து கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது தேவன் வசனமானது உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு அநேகரை ஆசீர்வதிக்கிறதாக புறப்பட்டு போகும்.
To all this,
இவைகள் எல்லாவற்றிற்கும் பதில் என்ன?
Be filled with the Holy Spirit.
பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படுங்கள்.
That is God's way.
அதுதான் தேவனுடைய வழிகள்.
God's way is not struggling.
தேவனுடைய வழியானது மாம்சிகமாக பிரயாசப்பட்டு போராடுவது அல்ல. இயேசுக்கு சொன்னார், நானே வழி.
As a man,
அவர் மனுஷனாக வாழும்பொழுது
filled with the Holy Spirit.
அவர் பரிசுத்தாவினால நிரந்து காணப்பட்டார்.
That's how he lived his life.
அவர் அப்படித்தான் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்தார்.
He lived like that.
அவர் அப்படியே வாழ்ந்திருப்பாரானால்
how can I live without being filled with the Holy Spirit?
பரிசுத்தாவினால் நிரப்பப்படாதபடி நான் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்?
You know what you should pray for?
நான் அந்த நாளிலே ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னன்னு தெரியுமா?
Day and night.
இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டியது தெரியுமா?
Fill me with your Holy Spirit.
ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்புங்கள் என்று சொல்லி கதறுகிறேன்.
Set me on fire with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே என்னை அக்கினிமயமாக மாற்றுங்கள் ஆண்டவரே.
Bring me under this waterfall of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவராகிய அந்த அறிவியிலே என்னை நிரப்புங்கள் ஆண்டவரே.
If you pray like that,
அப்படியாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது,
you would have found God's way.
தேவனுடைய வழிகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்.
Way of overcoming sin.
பாவத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கண்டுபிடிப்பீர்கள்.
Way of living for him.
அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை கண்டுபிடிப்பீர்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.